الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واغفر لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. صدق الله العظيم. அன்பின் மசூதின் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னஹு கால் குல்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யு அமலின் அஹப்பு இலல்லாஹ் கால ஸலாத்து லிவக்திஹா குல்து ஸும்மா அய்யுன் கால பிர்ருல் வாலிதைன் குல்து ஸும்மா அய்யுன் கால அல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ் صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். சலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிவாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபாவ் தாபிஈங்கள், முஸ்லிம்கள், மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எவைகளை நமக்கு எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ, அப்படியான் அல்லாஹுடைய கடமைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கின்றானோ, ஹராமாக்கி இருக்கின்றானோ, அப்படிப்பட்ட அல்லாஹுடைய ஹராம்களை, தடைகளை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை தவிர்ந்து வாழுமாறும் அடியனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தக்குல்லா ஹைசமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஒரு இனம் பெருகுவதற்காக, சந்ததி உருவாகுவதற்காக குறிப்பாக இரண்டு பேரை அடிப்படையாக வைத்திருக்கிறான். எந்த படைப்பாக இருந்தாலும் ஆண் பெண், தாய் தந்தை என்ற இரண்டு பேருடைய சம பங்களிப்பு அங்கே இடம்பெறுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் தவிர பெரும்பாலும் ஏனைய அனைத்து உயிரினங்களும் இப்படி இரண்டு தாய் தந்தை உறவின் மூலம் உருவாகிறது என்பதை தெளிவாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய காலகட்டம் எல்லோரும் தற்கால பிரச்சனைகளையும் சிரமங்களையும் நெருக்கடிகளையும் பற்றி பேசக்கூடிய ஒரு காலம். உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் பொதுவாக அல்லாஹ்வுடைய வேண்டுகோள் என்ன தெரியுமா? நீ திருந்து உலகம் திருந்தும். கட்டிடம் கட்டக்கூடியவர்கள் முதலில் பெயிண்ட் அடிப்பதாக இருந்தாலும், கப்பராதை பண்ணுவதாக இருந்தாலும், உள் சுவர், உள்பகுதியை சீர் செய்துவிட்டுத்தான் வெளியில் கை வைப்பார்கள். யாரும் வெளியிலே பெயிண்ட் அடித்து விட்டு இறுதியாக வீட்டுக்குள்ளே இருக்கின்ற பகுதிகளை இரண்டாவதாக வைக்க மாட்டார்கள். மஸ்ஜித் கட்டுவதாக இருந்தாலும் உள்பகுதி முடிந்து வெளிப்பகுதி பாக்கியாக இருக்கும். வீடும் அப்படித்தான், கடையும் அப்படித்தான். வெளியிலே பெயிண்ட் அடிக்காவிட்டாலும் கடையில் உள்ளே வேலை முடிந்து விட்டால் வியாபாரம் ஆரம்பித்து விடுவார்கள். அதே போன்று உலக பிரச்சனைகளை பேச முன்னர், உலகத்தை திருத்த முன்னர், உலகத்தில் ஏற்படுகின்ற மோதல்களை, சண்டை சச்சரவுகளை, நாட்டுக்கு மத்தியில், ஊருக்கு மத்தியில், அரசாங்கம் எதிர்கட்சிக்கு மத்தியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்க்க முன்னர் உங்களுடைய வீட்டின் பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளுங்கள் என்பதை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. ஊரை பற்றி பேசுகிறான், வீட்டுக்குள் இவனே ஒரு பெரிய பயங்கரவாதி. ஊரே நாட்டிலே உலகத்தில் இருக்கின்ற ரவுடிகளை பற்றி பேசுகிறார், இவர் இவருடைய வீட்டுக்குள் பெரிய ரவுடி என்றால் அர்த்தமில்லாத பேச்சு, அது ஒரு யூஸ்லெஸ் ஆன ஒரு விடயமாகத்தான் இருக்கு, வீணான ஒரு விடயம். அந்த அமைப்பில் கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதை தொட்டு, நானும் என்னுடைய பெற்றோரும், நானும் என்னுடைய மனைவியும், நானும் என்னுடைய சகோதர சகோதரிகளும், நானும் என்னுடைய பிள்ளைகளும், நானும் என்னுடைய நண்பர்களும், நானும் என்னுடைய பக்கத்து வீடும், என்னுடைய கடையும் பக்கத்து கடையும், என்னுடைய கம்பெனியும் பக்கத்து கம்பெனியும், என்னுடைய சீட் பக்கத்து சீட், இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கிறது? இதை திருத்தினால் ஒவ்வொரு குடும்பமும் முழு உலகமும் சமாதான கொடியின் கீழே வர வாழும். கண்ணியமானவர்களே, இன்று உலக மட்டத்தில் சிந்திக்கின்றவர்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தால் ஜீரோ, ஓட்டை, பெரிய துவாரம், பெரிய கேப், பெரிய ஒரு இடைவெளி. முதலாவது, உனக்கு சமூகத்திலே ஒரு இடம், ஒரு மதிப்பு, அந்தஸ்து வருவதற்கு முதல் படி, முதல் வேர் யார்? பெற்றோர்கள். கண்ணியமானவர்களே, இன்று பலர், அதிகமானவர்கள் பெற்றோருடைய உரிமைகளை சரியாக கொடுப்பதில்லை. சிலர் நினைக்கிறார்கள், பெற்றோருக்கு இரண்டு பெருநாட்களுக்கும் இரண்டு சாரிகளையும் இரண்டு ஷேட்டுகளையும் இரண்டு சாரங்களையும் வாங்கி கொடுத்தால் கடமை முடிந்து விட்டது. இல்லை, அது 101, 99 பாக்கி இருக்கிறது. இன்னும் சிலர் அதுவும் இல்லை, அது காரி துப்பப்பட வேண்டியவர்கள். பெருநாள் வந்தாலும் பெற்றோர்களை நினைக்காதவர்களும் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாம் எவ்வளவுதான் கொடி கட்டி பறந்தாலும், அறிவு ரீதியாக எந்த பட்டம் வாங்கினாலும், எல்கேஜி யூகேஜி தொடக்கம், நேசரி பிளே கிளாஸ் தொடக்கம், பிஹெச்டி அல்ல, அதற்கங்காலும் உலகத்திலே உங்களுக்கு உங்களுடைய படிப்பை யூஸ் பண்ணுவதற்கு ஒரு ஃபீல்ட் இல்லை. அந்த அளவு படித்திருக்கிறீர்கள், சந்திர மண்டலத்துக்கு போய்த்தான் உங்களால் லெக்சர் பண்ண முடியும் என்றிருந்தாலும் நீங்கள் நினைக்க வேண்டும், நான் எந்த பட்டத்தை வாங்கினாலும் என்னுடைய தாய் தந்தைக்கு மகன். இந்த அதை மறந்து படிப்பு ரீதியான பெருமை, பணம் ஆகப்பெரிய கொம்பு. பணம் வந்தால் கண்ணியமானவர்களே, தாய் தந்தையை மதிக்காதவர்கள் உருவாகிவிட்டார்கள். உனக்கு பணத்தை நீ சம்பாதிக்க முன்னால் உன்னை கொண்டு போய் 5000 ரூபாய்க்கு வித்திருந்தால் நீ என்ன கதை? உன்னுடைய கதை, ஏதோ ஒருவனுடைய ஷூவையும் காலையும் துடைத்துக் கொண்டிருப்பாய். இன்று உன்னுடைய ஷூவை துடைக்க ஆள் இருக்கிறதா? உன்னுடைய தாய் உன்னை வளர்த்ததுதான் காரணம். உன்னை குப்பை தொட்டியில் போட்டிருந்தால் முன்சிபல் லொரியிலே நீ இருந்திருப்பாய். உன்னை கொண்டு போய் சாக்கடையிலே காணிலே வீசி இருந்தால் உன்னுடைய நிலைமை என்ன? கண்ணியமானவர்களே, பெற்றோரை மறந்த ஒரு காலத்தில் வாழ்கிறோம். சம்பாதிப்பதெல்லாம் போதாது என்கிறார்கள். இன்கம் எவ்வளவு இருந்தாலும் அவுட்கோயிங் அதை விட கூடுதலாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். லட்சம் சம்பாதித்தாலும் போதாது, கோடி சம்பாதித்தாலும் போதாது என்றால் வீக் பாயிண்ட் எங்கே இருக்கிறது? ஒன்று, வியாபாரத்தில் வட்டி ஹராம் ஏமாற்றம், அதொரு புறம். வியாபாரம் நேர்மையாக இருந்தாலும் கவனிங்கள், இந்த நிகழ்வை நான் ஹராம் செய்வதில்லையே, ஏன் எனக்கு போதாது, ஏன் முசீபத், ஏன் நெருக்கடி, ஏன் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் என்றால், நீங்கள் சுத்த ஹலால் தான், நீங்கள் லீகலாகத்தான் செய்கிறீர்கள், நீங்கள் ஒபிஷியலாகத்தான் செய்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் உங்களுடைய பேரண்ட்ஸோடு பெற்றோரோடு முருகல் நிலையில் இருந்தால் கோடி சம்பாதித்தாலும் சுத்த ஹலாலில் சம்பாதித்தாலும் உங்களுக்கு பரக்கத் ஏற்படாது. இது ஹதீஸுடைய கருத்து. கண்ணியமானவர்களே, மன்சர்ரஹு அயுமத்தலஹு ஃபி உம்ரிஹி, ஹதீஸை பாருங்கள், எவ்வளவு பெனிஃபிட்டான ஹதீஸ். யாருக்கு சந்தோஷம், ஹாப்பி, ஒரு ஹாப்பினஸ் ஆயிருக்கிறது என்ன? எனக்கு ஆயுள் நீடிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஆயுள் நீடிப்பதாக இருந்தால் ஒரு ரெண்டு கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று என்ன, உண்மையிலே ஆயுள் நீடிக்கும், ஏன் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. லவ்ஹு மஹ்ஃபூஸிலே அந்த கலாக்கதிரிலே அல்லாஹ் அல்லாஹ் எழுதியதை அல்லாஹ் மாற்றுவான். விளையத்தை தெளிவாக விளங்க வேண்டும். அல்லாஹ் எழுதிய ஆயுளை அல்லாஹ்வுக்கும் மாற்ற ரைட்ஸ் இருக்கிறது. வேறு யாராலும் முடியாது. நினைத்ததை எழுதுவான், நினைத்ததை அழிப்பான், ரேஸ் பண்ணுவான், டிலீட் பண்ணுவான், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவான். கண்ணியமானவர்களே, அந்த அமைப்பில் உண்மையிலே இவர் வாழ்வது 40 வருடம் என்று எழுதப்பட்டிருக்கும், இவருக்கு 20 வருடம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் என்ற விளக்கத்தையும் அங்கே சொல்கிறார்கள் இமாம்கள். அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது, மலக்குக்கு டேட்டா எல்லாம் மாற்றி கொடுப்பான். இது ஒரு விளக்கம். அல்லது 40 வருடம் தான் வாழ்வார், 80 வருடத்துடைய சேவைகளை செய்துவிட்டு போவார், 40 வருடம் தான் வாழ்ந்திருப்பார். கியாமத்து நாள் வரைக்கும் இவருடைய பெயரை கேட்கும் பொழுது மக்கள் துஆ செய்கின்ற மனிதராக அவர் மாறியிருப்பார். ரஹமத்துல்லாஹி அலை என்ற பெயர் எடுப்பார், அல்லது ரதியல்லாஹு அன்ஹு என்ற பெயர் எடுப்பார். அல்லாஹ் பரக்க செய்யட்டும், அல்லாஹ் கபரை விசாலமாக்கட்டும், சொர்க்க பூங்காவாக்கட்டும், சீதேவி மனிதன், நல்ல மனிதர் என்ற பெயரை அவருடைய பெயர் சொல்லப்படும் பொழுதெல்லாம் அவருக்கு கிடைக்கும் என்றால் அவருடைய பேரன்ஸை பெற்றோரை மதித்த பிரதிபலன். ஆயுள் நீடிக்க இரண்டாவது பிரயோசனம், தன்னுடைய பொருளாதாரத்தில், தன்னுடைய எக்கனாமியில் 100 ரூபாய் சம்பாதித்தாலும் 1000 ரூபாயுடைய தேவை நிறைவேற வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும் கண்ணியமானவர்களே? பல் எபுர்ற வாலிதை, அவருடைய பெற்றோருக்கு கண்ணியம், மதிப்பு, உபகாரம், சேவை, உதவி, ஒத்தாசை, மதிப்பு கொடுக்கட்டும். வலியசில் ரஹிமா. செகண்ட் பிளேஸ், ஏனைய உறவினர்கள், இனபந்துக்கள், இரத்த பந்தங்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெற்றோரை மதிப்பதென்பது நபிமார்களுடைய பண்பு, ரசூல்மார்களுடைய பண்பு. பெற்றோர்கள் காபிர்களாக, அல்லாஹ்வுடைய விரோதி, நரகவாதிகள் என்று கன்ஃபார்மாக உறுதியாக தெரிந்தும் பெற்றோரை மதித்தார்கள். ஏன் முஸ்லிமான பெற்றோரை மதிக்க முடியவில்லை நம்மால்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை நரகவாதி, சிலைகளை செய்து விற்பவர், சிலை வணங்கி மாத்திரமல்ல சிலை வியாபாரி. அல்லாஹ்வுடைய ரசூல் ஹலீல், நண்பர், அன்புக்குரியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தையை கூப்பிடும் பொழுதெல்லாம் யா அபதி, என்னுடைய அபு என்றால் தந்தை, பொதுவாக அபதி தாவை சேர்த்து சொன்னால் அன்பு தந்தையே, பாசத்தந்தையே, என்னுடைய மதிப்புக்குரிய தந்தையே என்று கூப்பிடுவார்கள். தந்தை சொல்லுவார், புத்திமதி சொன்னார்கள் தந்தைக்கு, ஈமான் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், சிலை வணங்க வேண்டாம், சிலை செய்ய வேண்டாம், பாவம் செய்ய வேண்டாம் அன்பு தந்தையே. லர்ஜுமன்னக், கல்லறிந்து கொள்வேன் இப்ராஹிம், ஒதுங்கிப்போ என்று, கல்லடிப்பேன் என்று சொல்வார், கல்லால் எறிந்து உன்னை கொள்வேன் என்று தந்தை ஏசியும் சலாமுன் அலை, தந்தை உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். பதுவா அல்ல, தந்தை ஒரு வார்த்தை ஏசினால், தாய் ஒரு வார்த்தை ஏசினால் பதிலுக்கு பதில் பேசுகிறீர்களே. மகன்மார்களே, உங்களுக்கு முடிபடுத்தாலும் உங்களுடைய தாய் இருந்தால் நீங்கள் மகன்தான். நீங்கள் 10 பேரப்பிள்ளைகள் கண்டாலும் நீங்கள் அந்த தாய் தந்தைக்கு மகன்தான். இந்த பேரப்பிள்ளைகளுக்கு வேண்டுமானால் அப்பாவாக இருக்கலாம், அவர்களுக்கு மகன். தந்தையே, நீங்கள் என்னை எவ்வளவு ஏசினாலும் பரவாயில்லை, நான் உங்களுக்காக வேண்டி அல்லாவிடம் பாவ மன்னிப்பும் துவாவும் செய்து கொண்டே இருப்பேன். இதுதான் பெற்று பிள்ளைகளுடைய கடமை. கண்ணியமானவர்களே, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இரண்டு பேரையும் அல்லாஹ் புகழ்கிறான். புகழும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியும் அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தை, தந்தை கிடையாது தாய் இருந்தார்கள், பர்ரன் பிவாலிதத்தி, நான் என்னுடைய தாய்க்கு உபகாரியாக நல்ல ஒரு மகனாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு புத்திமதி அட்வைஸ் பண்ணி இருக்கிறான். பர்ரன் பிவாலிதைஹி, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும் பொழுது தன்னுடைய தந்தை தாய் தந்தைக்கு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், தாய் தந்தைக்கு உபகாரியாக கண்ணியம் செலுத்தக்கூடியவராக மதிக்கக்கூடியவராக நான் இருக்க வேண்டும் என்று எனக்கு அல்லாஹ் உபதேசித்து, அவருக்கு அல்லாஹ் உபதேசித்தான் என்று அங்கே அல்லாஹ் படர்க்கையாக சொல்கிறான். நபிமார்களுடைய பண்பு, ரசூல்மார்களுடைய பண்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க முன்னர் தந்தை இழந்தார்கள், பிறந்து சில வருடங்களில் தாயை இழக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, தந்தை தாயை நினைத்து அழுவார்கள், கபரை தரிசிப்பார்கள். இன்று வாழ்க்கையிலே தாய் தந்தையருடைய கபர் எந்த இடத்தில் இருக்கிறது என்று கூட தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். ஏதோ பிறக்க முன்னால் எங்கு அடக்கினார்கள், நாடு வேறு, ஊர் வேறு என்றால் வேறு விடயம், தெரிந்தும் போகாதவர்கள் இருக்கிறார்கள். நண்பருடைய கபரை தரிசிக்கிறார்கள், ஏதோ ஒரு துறையில் பிரசித்தி பெற்றவருடைய கபரை தரிசிக்கிறார்கள். உரிய ஒழுக்கப்படி தரிசித்தால் தரிசனம், இல்லாவிட்டால் அது அல்லாஹ்வுக்கு மாற்றம். கண்ணியமானவரே, கபருக்கு எப்படி போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன ஓத வேண்டும் என்பது இஸ்லாமிய வழிகாட்டில் இருக்கிறது. அந்த முறைப்படி நபியவர்கள் தாயுடைய கபருக்கு செல்வார்கள், கூட சகாபாக்களும் இருப்பார்கள். நபியவர்கள் தாயுடைய கபருக்கு பக்கத்திலிருந்து அழுவார்கள். எந்த அளவு அழுவார்கள் தெரியுமா? பக்கத்தில் உள்ளவர்களும் அந்த அழுகையை பார்த்து அழுது விடுவார்கள். இது நபி நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் அன்பு, தாய் பாசம், தந்தை பாசம். கண்ணியமானவர்களே, இது குர்ஆனுடைய கட்டளைகள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சூரத்து லுக்மானிலே அவருடைய அட்வைஸ், பிள்ளைக்கு கூறிய புத்திமதிகள் வருகிறது. மகனுக்கு கூறிய முதலாவது புத்திமதி, ஷிர்க் செய்யாதே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்கல துல்மன் அதீம். மகனே, இணை வைக்காதே, ஈமானோடு வாழு, ஏகத்துவத்தோடு வாழு, அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்காதே, ஷிர்க் பெரிய பாவம் என்று சொல்லி அட்வைஸின் இரண்டாவது அட்வைஸை தொடங்க முன்னர், அல்லாஹ் கூற முன்னர், இடையிலே அல்லாஹ் ஒரு ஷிர்கோடு கலந்த ஈமானோடு அடுத்த ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய செகண்ட் பிளேஸ் கொடுக்க வேண்டிய ஒன்றை கூறுவதற்காக அல்லாஹ் சொல்கிறான், பெற்றோர்களுக்கு மதிப்பளிக்குமாறு, பெற்றோர்களை கண்ணியப்படுத்துமாறு, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுமாறு நாங்கள் மனிதர்களுக்கு புத்திமதி சொல்கிறோம், அட்வைஸ் பண்ணுகிறோம், அவர்களுக்கு வசிய செய்கிறோம் என்ற ஆயத்தை அல்லாஹ் இடையில் கொண்டு வந்துதான் இரண்டாவது புத்திமதியை அங்கே லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேச்சை அல்லாஹ் தொடர்கிறான். இடையிலே அல்லாஹ் பேசிவிட்டு லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேச்சை தொடர்கிறான். ஈமானுக்கும் இறை விசுவாசத்துக்கும் அடுத்தபடி பெற்றோரை மதிப்பது. பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தல் ஈமான் இஸ்லாத்துக்கு அடுத்தது பெற்றோரின் கடமை. கண்ணியமானவர்களே, எந்த அளவு இருக்கிறது, எந்த அளவு மதிக்கிறோம், எவ்வளவு லாபம், ஆயுள் நீடிக்கும், பொருளாதாரத்தில் அபிவிருத்தி, எவ்வளவு சம்பாதித்தாலும் போதாதா, உங்களுக்கும் பெற்றோருக்கும் இடையில் என்ன தொடர்பு என்று பாருங்கள். கண்ணியமானவர்களே, இது இல்லாவிட்டால் அவன் மனிதனே இல்லை, மனிதனே இல்லை. காபிரான பெற்றோர் வந்தாலும் கண்ணியப்படுத்த வேண்டும், ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும். அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய தாய் முஷ்ரிக்காவின் நிலைமை வருகிறார்கள், அந்நிய பெண், மாற்றுமதம், தாய் சந்திக்க வரும்பொழுது அன்பளிப்பு பொருட்களை கொண்டு வருகிறார்கள், மகளுக்கு அன்பளிப்புகளை, ஒரு வகை ஸ்வீட் கொண்டு வருகிறார்கள், ஸ்வீட் பாக்ஸ். அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா நபியிடம் கேள்வி கேட்கிறார்கள், யார் சொல்வதனுடைய தாய் வந்திருக்கிறார், அந்நிய மதம், இஸ்லாத்தில் இல்லை, மாற்றுமத பெண், நான் அவரோடு பேசலாமா, கண்ணியப்படுத்தலாமா, அவர் தருகின்ற ஸ்வீட்டை சாப்பிடலாமா? அல்லாஹ் பதிலளிக்கிறான், அல்லாஹ் உங்களோடு இஸ்லாத்துக்கு எதிரான, இஸ்லாத்துக்கு எதிராக திட்டம் தீட்டாத, இஸ்லாத்துக்கு எதிராக யுத்தம் செய்யாத இப்படியான நபர்களுடன் நீங்கள் சேர்ந்து நடக்கலாம், அவர்கள் உலகத்தில் நல்ல முறையில் கண்ணியமாக சேர்ந்து நடக்கலாம், அவர்களோடு அந்நியமாக பழகலாம். பெற்றோர் காபிராக இருந்தாலும் தந்தை தாய் என்றால் மதிக்க வேண்டும் என்பதை அங்கே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அஸ்மா ரதியல்லாஹுடைய சம்பவத்தின் மூலம் தெளிவுபடுத்துகிறார். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெற்றோரை மதிக்காதவர் எவ்வளவு பெரிய வலியுள்ளாவாக இருந்தாலும் உலகத்தில் பெற்றோருக்கு மாறு செய்கின்றவர்களுக்கு உலகத்திலே பனிஷ்மெண்ட் வரும் என்பது ஹதீஸ். மறுமையிலும் கிடைக்கும், மறுமையிலும் கிடைக்கும், உலகத்திலே ஃப்ரெஷ்ஷாக சுடச்சுட தண்டனை வரும் பெற்றோர்களுக்கு மாறு செய்பவர்களுக்கு என்பதை நபியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாம் மதித்தால் நம்மளது பிள்ளைகள் நம்மை மதிக்கும், நாம் உபகாரம் செய்தால் நமது பிள்ளை நமக்கு உபகாரம் செய்யும். பர்ரு ஆபாக்கும் தபர்ரக்கும் அல்லது பிர்ரு ஆபாக்கும் தபர்ரக்கும் அபனாவுக்கும், நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு உபகாரம் செய்யும் என்பது ஹதீஸ். கண்ணியமானவர்களே, பிள்ளை மதிக்கிறான் இல்லை, பேச்சை கேட்கிறான் இல்லை என்றால் நீங்கள் சிந்தியுங்கள், உங்களுடைய பெற்றோருடைய பேச்சை நீங்கள் எந்த அளவு கேட்டீர்கள், எந்த அளவு மதித்தீர்கள்? கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, தண்டனை இருக்கிறது. பெற்றோரை மதிக்காதவர்களுக்குரிய தண்டனை பாரிய தண்டனையாக இருக்கும், மிக கேவலம் ஏற்படும். ரியாது சாலிஹீனில் உள்ள ஒரு சம்பவம் தான், அது பெரிய ஹதீஸ் கிரந்தங்களில் சஹியான கிரந்தங்களில் உள்ள ஒரு சம்பவம். ஜுரைஜ் வலியுல்லா இறைநேச செல்வர் குதுபு நாயகம் சையீத் சையீது நாயகம் எந்த பெயரையும் சொல்லலாம், வலியுல்லா முன்னே காலத்தில் வாழ்ந்தவர். ஆனால் சுன்னத்தான வணக்கத்தை விட தாயுடைய மதிப்பை கீழே போட்டார். பெற்றோர்கள் நல்லதை ஏவுகின்ற பொழுது கட்டுப்பாடு, தாய்க்கு தந்தை சொல்கிறார் மகனுக்கு சாராய போத்தலை காட்டி குடி என்று, சிக்கரத்தை காட்டி குடி என்றுகிறார், வட்டி எடுகிறார் வட்டி கொடுகிறார், கட்டுப்பட முடியாது பெற்றோராக இருந்தாலும். அது வேறு விடயம், நல்ல விடயத்திலே கட்டுப்பட வேண்டும், ஆகுமான விடயத்தில் கட்டுப்பட வேண்டும். சுன்னத்தான இமாம்கள் இந்த சம்பவத்தை நபியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இதனூடாக இமாம்கள் சொல்கிறார்கள், சுன்னத்தான இபாதத்தில் ஈடுபடும் பொழுது அது தொழுகையாக இருந்தாலும் தாய் தந்தைக்கு ஒரு தேவை ஏற்பட்டால் இடையில் முறித்து விட்டு வர வேண்டும். சுன்னத்தான இபாதத்தில் ஈடுபடுகிறார் ஜுரைஜ், பெரிய வழியுள்ளா இறை நேச செல்வர் மகான், தாய் கூப்பிடுகிறார் ஒரு தேவை, இபாதத்தில் இருக்கிறார், யார் உள்ளத்தில் எழுகிறது, யாரும் சலாத்தி வவுமி சலாத்தி வவுமி, தொழுகிறேன் உமாவும் கூப்பிடுகிறார், தொழுகிறேன் உமாவும் கூப்பிடுகிறார், என்ன செய்ய நான் சொல்லுவேன், உன்னுடைய இபாதத்தில் ஈடுபடுகிறேன் கண்ணியமான, கூப்பிட்டு கூப்பிட்டு சம்பவத்தின் இடத்தில் வந்திருக்கிறது. முதலாவது நாள் பூரா கூப்பிட்டு அவர் போகவில்லை, இபாதத் முக்கியம், சுன்னத்தான இபாதத் பரதான தொழுகை அல்ல சுன்னத்தான. இரண்டாவது நாள் யவ்மைனி முத்தத்தாலியை, கண்டினியூவாக இரண்டு தினங்கள் தாயுடைய பேச்சுக்கு பதிலளிக்கவில்லை, தாய் மன வருத்தப்பட்டு, கண்ணியமானவர்களே மனது வருத்தப்பட்டு தாங்க முடியாமல் தாய் தந்தை பத்துவா செய்யக்கூடாது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்டுகிறேன். ஒரு பத்துவா போன்ற ஒரு வார்த்தையை பாவித்து விட்டார், யா அல்லாஹ் இவனுக்கு விபச்சாரியை சாட்டாமல் மௌத்தாக்காதே, கெட்ட நடத்தை உள்ள பெண்ணோடு இவனை சம்பந்தப்படுத்தாமல் மௌத்தாக்காதே, பாரிய பத்துவா. வலியுள்ளா இறைநேசர் பார்த்தால் சொர்க்கவாதி என்று சொல்வார்கள். கண்ணியமானவர்களே ஒரு கட்டம் வருகிறது, அல்லாஹ்வுடைய அந்த தாயுடைய பத்துவா எப்பொழுதாவது பலிக்கும், எவ்வளவு பெரிய வலியுள்ளாவாக இருந்தாலும் பலிக்கும், எவ்வளவு பெரிய பட்டதாரியாக இருந்தாலும் பலிக்கும், எவ்வளவு பெரிய இறைநேச செல்வராக இருந்தாலும் பலிக்கும் என்பதை இங்கே நபியவர்கள் உணர்த்துகிறார்கள். அவரை ஊர் மக்கள் எல்லாம் கண்ணியமானவர்களை மதித்தார்கள், தூக்கி வைத்தார்கள். மேலே ஒரு கட்டம் வந்தது, ஒரு பெண் சொல்ல ஆரம்பித்து விட்டால் இவர் என்னோடு விபச்சாரம் செய்தார், செய்யவில்லை. தாயுடைய பஜுவாவை பாருங்கள், செய்யாமலும் செய்த பெயர், செய்யாத குற்றத்துக்கே இழிப்பெயர் தாயுடைய பஜுவா. தடுமாறுகிறார், சத்தியம் செய்கிறார், நான் செய்யவில்லை. இந்த பெண் பொய் சொல்கிறார், கண்ணியமான ஒரு உண்மையில இறுதியில் செய்யவில்லை. மடியில் பேசிய சிறுவர்களில் அப்பொழுது ஒரு சிறுவர் பேசுகிறார், ஒரு கை குழந்தை பேசுகிறது, பேசாத பருவத்தில் இருந்த ஒரு குழந்தை பேசுகிறது, இந்த குழந்தையோடு அந்த குழந்தை பேசுகிறது, அந்த குழந்தையோடு தான் அந்த தாய் வந்திருந்தால், இந்த குழந்தை ஜுரைஜ் மூலம் எனக்கு கிடைத்த குழந்தை தகாத வழியில், அந்த குழந்தை பேசுகிறது, இல்லை என்னுடைய தந்தை இந்த ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கின்ற இடையன். சம்பவம் அதுவல்ல, வலியுள்ளாவாக இருந்தாலும் தாயுடைய பதுவாவுக்குள்ளாகினார். வாழ்க்கையில் தொழாதவர்களுக்கு எப்படி பலிக்கும், வாழ்க்கையில் குரான் ஓதாதவர்களுக்கு எப்படி பலிக்கும், வாழ்க்கையில் நல்லமலே செய்யாத பிள்ளைகளுக்கு தாயுடைய பதுவா எப்படி பலிக்கும், பயங்கரமானது தாயுடைய மன வருத்தம். எத்தனை பேர் மனதை உடைத்திருக்கிறோம், எத்தனை பேர் தாய்க்கு கையோங்கி இருக்கிறோம், எத்தனை பேர் தந்தைக்கு கையோங்கி இருக்கிறோம், எத்தனை பேர் அல்லாஹ் சீ என்று தான் சொல்கிறான், எத்தனை பேர் பைத்தியக்காரி, பைத்தியக்காரன், குடிகாரன், டோப்காரன், குடுகாரன் என்று இதைவிட மோசமான வார்த்தைகளை ஏசியிருக்கிறோம் என்றால், அவர்களுடைய மனதில் நொந்தால் நமக்கு பலிக்கும் என்பதை மனதில் கொண்டு உடனடியாக மன்னிப்பு கேட்டு தௌபா செய்து கபிராளிகளாக இருந்தால் அவர்களுடைய கபருக்கு நன்மை போகின்ற வழிகளை செய்ய ஆரம்பிப்போம். அதை இன்ஷா அல்லாஹ் பின்னால் விவரிக்கப்படும். கண்ணியமானவர்களே, தாய்க்கு மதிப்பளித்தால் இன்னும் ஒரு சம்பவம், தாய்க்கு மதிப்பளிக்காவிட்டால், தாய் மாத்திரமல்ல தந்தையின் தான், ஆனால் மூன்று தடவை நபியர்கள் சொன்னார்கள், தாய் தாய் தாய், நாலாவது தந்தை என்றால் தந்தை ஒதுக்குவதல்ல, தாயின் பங்களிப்பு நான்கில் மூன்று பங்கு, 75% தாயுடைய பங்களிப்பு, 25% தந்தையுடைய பங்களிப்பு என்பதை நபியவர்கள் அங்கே உணர்த்துகிறார்கள். கண்ணியமானவர்களே, தாயுடைய பங்களிப்பு 75% நான்கு கட்டமாக பிரித்தார்கள். 25 25 25 தாய், 75% நான்காவது 25% தந்தை கூறியது, நூற்றில் நான்காக பிரித்தால் நான்கில் மூன்று பங்கு தாயுடைய பங்களிப்பு, ஒன்று தந்தையுடையது. தந்தையும் மதிக்கப்பட வேண்டியவர். கண்ணியமானவர்களே, உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாலே இவர்கள் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லப்பட வேண்டியவர்கள். இவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய துஆ என்ன? ரதியல்லாஹு அன்ஹு சஹாபியாக இருக்க வேண்டியவர்கள். சஹாபி என்றால் யார்? நபியவர்களை, நபியுடைய சபைக்கு வந்து நபியவர்களை சந்தித்தவர். கண் சரியாமல் இருந்தாலும் நபியுடைய சபைக்கு வந்தால், சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பயிர் செய்தால் அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் சஹாபி. கண் தெரியாதவராக இருக்கலாம், சிறுவராக இருக்கலாம், வயோதிபராக இருக்கலாம், வாலிபராக இருக்கலாம். நபியுடைய காலத்தில் வாழ்ந்தும் சஹாபி பட்டம் தனக்கு கிடைக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. சஹாபி இல்லாவிட்டாலும் சஹாபாக்களை கூட நபியவர்கள் அவரின் பக்கம் கண்ணியப்படுத்தி அவரை சந்திக்குமாறு சந்தித்தால், உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, சஹாபாக்களுடைய சபை சொல்லியிருக்க, உவைசுல் கர்ன் யமனில் வாழ்ந்தவர், கரண் அவருடைய பேர், ஓய் தந்தையுடைய பேர் ஆமீர். கண்ணியமானவர்களே, நபியுடைய காலத்தில் வாழ்ந்தார், நபியை சந்திக்க நேரம் இல்லை. 10 கம்பெனி ஃபேக்டரி நடத்தவில்லை பிஸி ஆகுவதற்கு, நாங்கள் கடை நடத்தவில்லை. என்ன காரணம்? ரதியல்லாஹு அன்ஹு என்ற பட்டத்தில் சஹாபி பட்டியலில் சேர முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று விசாரித்து பார்த்தால், கண்ணியமானவர்களே, தெளிவாக வருகிறது, அவருடைய தாயுடைய ஹிதுமத்தில் இருந்தார். சஹாபி பட்டத்தை விட தாயின் ஹிதுமத் கிரேட், மேலே. நீ சஹாபியாகுவதை விட நீ தாய்க்கு நல்ல பிள்ளையாகுவது சிறந்தது என்பதை நபியவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நபியை சந்திக்க வர முடியவில்லை, தாயை விட்டு விட்டு வர நேரம் இல்லை, தாயுடைய ஊழியம். கண்ணியமானவர்களே, இதில் பல படிப்பினைகள். ஒன்று, அவருக்கு குஷ்டரோகம் இருந்தது, பாரிய நோய், தோளில் ஒரு வகையான பயங்கரமான நோய். இந்த காலத்தில் பெரும்பாலும் அந்த நோய் நோயாளிகளை நாம் காண்பது குறைவாகத்தான் இருக்கும். பாரிய நோய் அது, கேன்சர், எய்ட்ஸ் போன்ற ஒரு நோய். லேசா சொரிச்சலுக்கு வெள்ளை பிடிக்கிறது, அதுவல்ல, தோல் சொறி வந்து சுருங்கி மேலிருக்கின்ற தோல் துண்டு துண்டாக கீழே விழும், அவ்வளவு பயங்கர நோய். அந்த நோய் ஒய்சு கர்ணி ரஹமத்துல்லாலைக்கு இருந்தது. தாயுடைய ஹிதுமத்தால் சுகம் கிடைத்தது. கண்ணியமானவர்களை, தாயுடைய ஹிதுமத் நோயை குணப்படுத்தும் என்பதற்கும் படிப்பினை. இது நான் சொன்ன கருத்து அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கருத்து. அடையாளத்துக்கு அல்லாஹ் ஒன்றை வைத்தான். உமர் ரதியல்லாஹு அன்ஹு நபி அவர்கள் சொன்னார்கள், உமர் யார்? உமர் லவ்கான பாதி நபி லக்கான உமர், எனக்கு பின்னால் நபி வருவதாக இருந்தால் உமர் தான் தகுதி. உமர் லவ் சலக்த ஃபஜ்ஜன் லசலக இப்லீஸ் ஃபஜ்ஜன் கைர ஃபஜ், உமர் நீ ஒரு பாதையில் சென்றால் இப்லீஸ் அந்த பாதையை விட்டு எஸ்கேப் ஆகி வேறொரு பாதையில் செல்வான். அவ்வளவு ஈமான்தாரி, அவ்வளவு ஈமான் உன்னிடம் இருக்கிறது என்று சொன்ன உமர் ரதியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது கலீஃபா, அவர்களுடைய ஆலோசனைப்படி பல குர்ஆன் ஆயத்துகள் இறங்கிய மனிதர். அந்த உமர் ரதியல்லாஹு அன்ஹு நபி அவர்கள் அட்வைஸ் பண்ணுகிறார்கள், உமரே, நீங்கள் உவைசுல் கர்னியை சந்திக்கும் சந்தர்ப்பம் ஏற்பட்டால், மேலுள்ளவருக்கு சொல்கிறார்கள் கீழுள்ளவரை சந்திக்க, கிரேட் கூடியவரை கிரேட் குறைந்தவரை சந்திக்க சொல்கிறார்கள், ஹை லெவலில் உள்ளவரைக்கு லோ குவாலிட்டியில் உள்ளவர்களை, அதாவது சஹாபாக்களுக்கு அடுத்த அந்த தாபிஈ. நீங்கள் அவருக்கு ஏதும் புத்திமதி சொல்ல போக வேண்டாம் என்று என்னுடைய கருத்து, நான் விளங்கப்படுத்துகிறேன். நீங்கள் அவருக்கு பயன் பண்ண போக வேண்டாம், அவரிடத்திலே உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுமாறு, உங்களுக்காக துவா செய்யுமாறு உவைசுல் கருணியிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். என்ன காரணம்? அவர் தாய்க்கு உபகாரியாக, தாயுடைய பணியில், தாயுடைய கிதமத்தில் இருந்தவர். கண்ணியமானவர்களே, உவைசுல் கர்ணி ரஹ்மத்துல்லாஹி உமரையே சந்திக்கிறார்கள். சந்தித்தவுடன் சொன்னார்கள், நபி அவர்கள் இப்படி சொன்னார்கள், உங்களை சந்தித்தால் எனக்காக இஸ்திகுபார் செய்யுமாறு வேண்டிக் கொள்ள சொன்னார்கள். யார் இந்த உமர்? உமர் சிறுஜன்னா, உமர் சுவர்க்கவாதி, உமர் சுவர்க்கவாதி. சுவர்க்கம் ஷுவர், கன்ஃபார்ம். நபி அவர்கள் சுவர்க்கத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு முத்தால் செய்யப்பட்ட மாளிகையை கண்டு அதற்குள்ளே போகாமல் போனாலே கேள்விப்பட்டால் உமர் ரோஷப்படுவாரோ தெரியாது என்று நபி அவர்கள் பின்வாங்கிய உமர் உமரலுடைய மாளிகை ஒரு முத்தால் செய்யப்பட்ட மாளிகையை கண்டுவிட்டு நபி அவர்கள் வந்து சொன்ன உமர் சொல்கிறார்கள், உவைஸ் எனக்காக வேண்டி இஸ்திகுபார் செய்யுங்கள். நபியவர்கள் சொல்ல சொன்னார்கள் உங்களிடம் இஸ்திகுபார் செய்கிறார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், உவைஸ் இலா ஐன துரீத், எங்கே போகிறீர்கள், எங்கே பயணம் செய்கிறீர்கள்? உரீதுல் கூஃபா, கூஃபாவுக்கு செல்கிறேன். அப்படியா? அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹுடைய அந்த அதிகாரத்தை வைத்து கேட்கிறார்கள். கண்ணியமானவர்களே, உமர் ரலியல்லாஹுடைய இமாரத் அந்த ஆட்சியுடைய காலம், உவைசுல் கர்னி அவர்களே கூஃபாவில் இருக்கின்ற கவர்னருக்கு, அந்த கவர்னருக்கு ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதி தரவா, உங்களை அரச சபையிலே அவர் தனியாக ஸ்பெஷலாக ஒரு கெஸ்ட் ஹவுஸை தந்து உங்களுக்கு ஒரு பிளேஸை தந்து, அந்த காலத்தில் பெரிய பிளேஸ் எல்லாம் கிடையாது, நமது பாசையை சொல்கிறேன், உங்களை அரச மரியாதையோடு வெல்கம் பண்ணுவதற்கு ஒரு லெட்டர் எழுதி தரவா? கண்ணியமான சொல்கிறார்கள், இல்லை, நான் சாதாரண மக்களோடு, நான் ஏழைகளோடு, நான் லோ கிளாஸ் மக்களோடு, சர்வசாதாரண மக்களோடு இருப்பதுதான் எனக்கு விருப்பம், பெரிய அமைப்பில் போவது எனக்கு விருப்பம் அல்ல என்று சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த சம்பவத்தில் பல படிப்பினை, தாய் தந்தைக்கு ஹிதமத்து செய்தால் பணிவு வரும், தாழ்மை வரும், பெரிய நினைப்பு வராது, தலை தீங்காது, மமலை பிடிக்காது, கொம்பு முளைக்காது. தாய் தந்தைக்கு ஹிதமத் செய்யவில்லையா, பெருமை வரும், மமதை வரும், அகங்காரம் வரும், குளரை எப்பொழுதும் அப்பண்ணுகின்ற நினைப்பு வரும். தாய் தந்தைக்கு ஹிதமத் செய்தால் பணிவு வரும். அரச மரியாதையோடு உங்களை போர்டருக்கு வந்து, இந்த காலத்தில் சொல்வதாக இருந்தால் ஏர்போர்ட்டுக்கு வந்து உங்களை அரச மரியாதையோடு உங்களை வரவேற்பதற்கு லெட்டர் எழுதி தரவா, ரெக்கமெண்டேஷன் பண்ணவா, சிபாரிசு செய்யவா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும் பொழுது, இல்லை வேண்டாம், பணிவாக சாதாரண மக்களோடு நான் புழங்குவதுதான், தங்குவதுதான் எனக்கு விருப்பம், விடுங்கள் அமீருல் முஃமினீன் என்ற அங்கே பயணமாகிறார்கள் என்றால் தாய்க்கு செய்த ஹிதமத்தால் கிடைத்த அந்தஸ்து அரச சபையிலும் கண்ணியம் கிடைக்கும். எடுப்பதற்காமல் இருப்பது இவருடைய விருப்பம். அரச நாட்டு தலைவரிடமும் கண்ணியம், சுதந்திரம், நெருக்கடியின்மை, பணம் கொடுத்து பகா கொடுத்தல்ல, தாய்க்கு ஹிதமத் செய்யுங்கள், தந்தைக்கு ஹிதமத் செய்யுங்கள், ஜனாதிபதி, தலைவர், மினிஸ்டர், எம்பி, நகரசபை உறுப்பினர், மாநகர சபை உறுப்பினர், பலாசபா, நகரசபா, பிரதேசபாவ, எல்லோரும் உங்களுக்கு கால் மடிப்பார்கள். நீங்கள் தாய் தந்தையை மதிக்கவில்லையா, எவ்வளவு பெரிய போஸ்டர் இருந்தாலும் உங்களை பல்லை கலட்டி விட்டு உதறி விடுவார்கள். கண்ணியமானவர்களே, தாய் தந்தையுடைய ஹிதுமத் அரச சபையிலும் கண்ணியத்தை தரும் என்பதற்கும் இந்த சம்பவம் ஒரு படிப்பணியாக இருக்கிறது. அரச மரியாதையை தரும். எந்த அளவு செய்கிறோம்? தாய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார், தற்கால நிகழ்வு, மகன் பிஸி, மூன்று மகன்மார்கள் இருக்கிறார்கள், மூன்று மகள்மார்கள் இருக்கிறார்கள், ஒரு மனுஷியாலம் நைட்டில் தாயுடன் தங்குவதற்கு யாரும் தயாரில்லை. இவர் பெரிய மில்லியனர், பில்லியனர், ட்ரில்லியனர், கோடீஸ்வரர், பெரிய அரசியல்வாதி, பெரிய பட்டதாரி, பெரிய தலைவர். கண்ணியமானவர்களே, தாயோடு தங்குவதற்கு வேலைக்காரி வைக்கிறான், ஒரு நாளைக்கு 500 ரூபாய், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய், ஒரு நாளைக்கு 200 ரூபாய், மூன்று மனுஷியாலத்துக்கு 300 ரூபாய். கேவலம் தாயை கவனிக்க உனக்கு துனியா தடையாக இருக்கிறது. உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹிக்கு சஹாபி பட்டம் வேண்டாம், என்னுடைய தாய் தான் வேண்டும். நமக்கு பணம் வேண்டும், கடை வேண்டும், கெண்டனர் வருகிறது, கிளியரிங் வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும். தாயுடைய ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ ஒரு விசிட்டர்ஸ் போன்று போய்விட்டு 5 எப்பளையும் 5 ஒரேஞ்சையும் கொடுத்து விட்டு வந்தால் தாய் கடமை முடிந்து விட்டது என்கிறான். கண்ணியமானவர்களே, நீ எவ்வளவு சம்பாதித்தாலும் உன்னுடைய பொருளாதாரம் நெருக்கடிதான் உண்டாகும். ஏன்? தாய் தந்தையரை நீ கவனிக்கவில்லை. எத்தனை பேர் இருக்கிறோம்? முதியோர் இல்லத்தில் இருப்பவர்கள் எல்லாம் பிள்ளைகள் இல்லாதவர்களா? பிச்சை கேட்டு தெரிகின்ற பெண்களுக்கெல்லாம் பிள்ளைகள் இல்லையா? பிச்சைக்காரிகளாக இந்த தாய்மார்கள் ஏன் மஸ்ஜிதுடைய வாசலிலும் இருக்கலாம், சந்தித்து பேசி கேட்டு பாருங்கள், உனக்கு எத்தனை பிள்ளை தாயே, உன்னுடைய மகன் என்ன செய்கிறான், கடை வைத்திருக்கிறார், உன்னுடைய மகன் எங்க, உனக்கு வீடு இருக்கிறதா, குடிசையும் கிடையாது, உன்னுடைய மகன் எங்கே இருக்கிறார், அவர் வெள்ளவத்தையிலும் கொல்லுப்பட்டியிலும் பங்கப்பட்டியிலும், ஏன் அவர் சிங்கப்பூரிலும், அவர் மலேசியாவிலும், அவர் ஆஸ்திரேலியாவிலும், அவர் சுவிட்சர்லாண்டிலும் இருக்கிறார், நான் பிச்சை கேட்கிறேன் என்று சொல்லாமல் சொல்வார்கள். கண்ணியமானவர்களே, நீ எங்கு சம்பாதித்தாலும், நீ கோடி சம்பாதித்தாலும் உன்னுடைய தேவை நிறைவேறாது என்பது என்னுடைய கருத்து அல்ல, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருத்து. இன்னும் அவருடைய சம்பவத்தை இந்த சம்பவத்தை கீழால் காண கிடைத்தது. அவருடைய பேர் ஹவுஹா அல்லது ஹைஹா என்ற ஒரு நபர். இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். அவர் எவ்வளவு தாயோடு உபகாரி என்றால், சுன்னத்தான தொழுகையில் இருப்பார், மக்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார், குத்திமதி சொல்லுவார், பாடம் நடத்துவார், பெரிய உஸ்தாத், பெரிய ஆசிரியர், எவ்வளவு பெரிய பட்டதாரியா இருந்தால் தாய்க்கு மகன் என்பதை உணர்த்துகிறார். தாய் கூப்பிடுவாராம் கிளாஸில் இருக்கும் பொழுது, டீச் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, லெக்சர் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது லெக்சரை கூப்பிடுவார் தாய். இன்று படித்துக் கொடுக்கின்ற ஸ்கூலுக்கு கூட தாயை கிளாஸ் டைமிலே வருவதற்கு அனுமதி இருக்கிறதா போர்ட் போடப்பட்டிருக்கிறது. சந்திக்கும் நேரம் இந்த நேரத்தில் சந்திக்க முடியாது. அது மகனை தாயும் சந்திக்க முடியாது. மகன் அவ்வளவு பெரிய ஸ்ட்ரிக்ட் மேனேஜர், டிரெக்டர், பிரின்சிபல், சூப்பர்வைசர், கண்ணியமானவர்களே, தாய் வந்தாலும் கீவனிக்கிறார், தந்தை வந்தாலும் கீவனிக்கிறார். கேவலம் கேவலம் பெரிய மேனேஜர் 10 பேர் சந்தித்து போக வேண்டும். தாய் தந்தைக்கும் அதே சட்டமா? நீ மனிதன் அல்ல, நீ மனித ரூபத்தில் வாழ்கின்ற மனிதனை விட பகுத்தறிவில் குறைந்த இனம் என்பதை குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியில் சுட்டிக்காட்டுகிறேன். ஹவுஹா என்பவர் பெரியோராசிரியர், பட்டதாரி. அவர் இபாதத்தில் இருந்து சுனத்தான வணக்கங்கள் இருந்தாலும் பாடத்தில் இருந்தாலும் தாய் வந்து கூப்பிடுவார். ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் அல்ல, ஒரு முக்கியமான விடயத்துக்கு அல்ல. மகனே கோழிக்கு தீனி போடு என்று கூப்பிடுவாரா? சம்பவத்தை பாருங்கள். கோழிக்கு தீனி போடு, கிளாஸை இடையில நிறுத்திவிட்டு வந்து தீனி போட்டு விட்டு போவாரா? எங்கே நம்முடைய படிப்பு? எங்கே? அப்படி அவர் செய்ததினால் தானே அவருடைய பெயர் இன்று வரைக்கும் பேசப்படுகிறது, துவா செய்யப்படுகிறது. அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹம்பலி மதேபுடைய இமாம் அவரை புகழ்ந்து இந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். அவர் பெரும்பாலும் ஒரு சஹாபி அல்ல, ஒரு சஹாபியாக இருக்கலாம், முன்னோர்களை வாழ்ந்த ஒருவர். அந்த அளவுக்கு தாயுடைய ஹிதுமத். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விட தாய் தந்தையுடைய ஹிதுமத் பெரியது. ஒருவர் வந்தார், ஜிஹாதுக்கு அனுமதி தாருங்கள். கேட்டால், ஐயன் வாலிதா, உன்னுடைய பெற்றோர் உயிருடன் இருக்கிறார்களா? ஆம். நீ சென்று உன்னுடைய ஸ்ட்ரென்த், உன்னுடைய பவர், உன்னுடைய சக்தி, உன்னுடைய ஆற்றல், அதிகார சக்தி எல்லாம் பாவித்து நீ வாழேந்துவதை விட அந்த வாளை பணியை வைத்துவிட்டு உன் இரண்டு கரங்களாலும் உன்னுடைய பெற்றோர்களுக்கு ஹிதுமத்தை செய், அதை விட இது பெட்டர் என்று சொன்னார்கள். அந்த அளவு முக்கியம். கண்ணியமானவர்களை மரணித்து விட்டார்கள். மரணித்து விட்டால் 40 நாள் ஒரு குர்ஆனை தமாம் செய்து, ஒரு சாப்பாட்டை போட்டு, 1000 யாசின் கிதாபுகளை அடித்து, 1000 மஞ்சளை அடித்து, ஒரு வீட்டில் 50 மஞ்சள் அடுக்கப்பட்டிருக்கிறது, யாசின் அடுக்கப்பட்டிருக்கு. மஸ்ஜிதிலே மஹல்லா வாசியர் ஒவ்வொருவருக்கும் 2-3 யாசின் கிதாபுகள் இருக்கு, பங்கு வைத்தால் ஓதுவதற்கு ஆள் இல்லை. அடித்து கொடுத்து விட்டால் கடமை முடிந்து விட்டது. வாழுங்காலத்தில் ஒதுக்கினான். இவன் லக்ஸரி லைஃப், தாய் குடிசை, தந்தை குடிசை. இவர் பிராடவையிலும் பென்சிலும் தாய் தந்தைக்கு ஒரு தந்தைக்கு ஒரு புஷ் சைக்கிளும் கிடையாது, ஒரு மோட்டர் சைக்கிளும் கிடையாது. இவர் 15-20 பேச்சஸ்ல லக்ஸரி ஹவுஸ். தாய் தந்தைக்கு ஒரு பேச்சஸ் குடிசையும் கொடுக்காமல் வாழ்ந்துவிட்டு கண்ணியமான யாசினை மஞ்சளை மடித்து கொடுத்து விட்டு கனவு காண வேண்டாம். அதை கொண்டு வீரர்கள் வழிகாட்டினார்கள். ஒருவர் வந்து கேட்டார், யார் சொல்லா, தந்தை மரணித்து விட்டார், தாய் தந்தை மரணித்து விட்டார்கள், என்ன செய்ய? சொன்னார்கள் நபி அவர்கள், அவர் எப்படிப்பட்டவர்? வாழ்க்கையிலும் சேர்ந்து நடந்த சஹாபி. சொன்னார்கள், நீங்கள் அவருக்காக வேண்டி இஸ்திக்பார், துவா, இபாதத். இன்னும் ஒருவருக்கு சொன்னார்கள், நீங்கள் அவருக்காக வேண்டி மக்களுக்கு நிரந்தர தர்மம். என்னை தெளிவாக ஒரு சில நிமிடங்கள் இதை விளங்கப்படுத்துகிறேன். யாசீன் மஞ்சள் அடிப்பது இஸ்லாத்தில் ஒரு சொல்லப்பட்ட விடயம் தான். நான் கேட்கிறேன், மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லுங்கள், உங்களுடைய வீட்டில் எத்தனை யாசின் கிதாபுகள் இருக்கிறது? இன்று ஜும்மாவுக்கு பின்னால், லஞ்சுக்கு முன்னால், ஜும்மாவுக்கு பின்னால், லஞ்சுக்கு முன்னால் நீங்கள் போய் எண்ணி பாருங்க, அதிலே எத்தனை கிதாபுகளை வாழ்க்கையில் நீங்கள் தொடாமலே வைத்திருக்கிறீர்கள், எத்தனை மஞ்சள் கிதாபுகளை வாழ்க்கையில் தொட்டு இருக்கிறீர்கள், உங்களுடைய வீட்டில் எத்தனை குர்ஆன் இருக்கிறது, எத்தனை வாழ்க்கையில் தொட்டு இருக்கிறீர்கள் என்று கொஞ்சம் கணக்கு பார்த்து மார்க் பண்ணி கொஞ்சம் சிந்தியுங்கள். ஒரு கிதாபுக்கு ஒரு 200-150 ரூபாயை வைத்து உங்களுடைய வீட்டில் ஒரு 50 இருந்தால் விலை என்ன? வேஸ்ட். ஓதாவிட்டால் அது பத்துவா செய்யும். குர்ஆன் முஸ்ஹப் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஹதீஸில், அதை வைத்துதான் இதை செய்கிறார்கள் தெரியாது. அவன் முஸ்ஹபன் வர்றத கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் தான் ஓதிய குர்ஆனை பிள்ளைகளுக்கு விட்டுச் சேர்க்கிறான், பிள்ளைகளை மோதுகிறார்கள் மூடி வைக்காமல், தூசி பிடிக்காமல். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, யாசின் அடையுங்கள், மனசில் அடையுங்கள் என்று சொல்லப்படவில்லை. அடிப்பது தவறும் இல்லை, அதை விட பெற்றார்கள் சொல்லிக்கிறார்கள். என்ன தாய் தந்தையருக்கு நிரந்தர தர்மம் இதமா சபநாதம் இங்க தாமல் இல்லை சரா மூணு தான் போகும். சதகாஜாரியா நிரந்தர தர்மம் இல் யுந்தபோபிகி பிரயோசனமான இல்மு அறிவு கல்வி சேவை வளர்ச்சாலையது உழவு துவா செய்கின்ற நல்லமல் செய்கின்ற பிள்ளை கண்ணியமான சதகா ஜாரியா நிரந்தர தர்மம். ஒருவருக்கு சொன்னார்கள் நீர் தண்ணீர் பற்றாக்குறையான பகுதிக்கு சென்று தண்ணீர் ஏற்பாடு செய், உடைய தாய் தந்தையர் கபருக்கு போகும் நன்மை. இந்த யாசின் மனதில் நிறைந்திருக்கிறது, நிறைந்தது போதும். நிதானமாக யோசித்து தெளிவாக வந்து எவ்வளவு செலவழிக்கப் போகிறேன், 1 லட்சம் செலவழிக்கப் போகிறேன், 1 லட்சம் சரி என்ன செய்ய போகிறீர்கள், மனதில் அடிக்கப் போகிறேன், யாசின் அடிக்கப் போகிறேன், அல்லது அந்த புக் இந்த புக் கண்ணியமான புக் நிறைந்திருக்கிறது, வாசித்தால் இல்லை, வாசித்தாலும் அமல் செய்யால் இல்லை. இப்படி போங்கள் சதக்கா ஜாரியா. எந்த ஊர் மக்களுக்கு தண்ணீர் கஷ்டமா இருக்கிறது, ஒரு கிணறை தோண்டுங்கள், கொழும்பு அவுட் ஆஃப் கொழும்பு ஏதோ கிணறை தோண்டுங்கள், தண்ணீர் ஊற ஊற தண்ணீர் குடிக்க குடிக்க தாய் தந்தையுடைய கபருக்கு போகும். கண்ணியமான இல்முனியின் பலது பாதை போட்டுக் கொடுக்கலாம், வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டொன்றை, ஒரு ஏழை குடும்பத்துக்கு 1,00,000 செலவழித்து 2 சுவர்களை எழுப்பி கூரை போட்டுக் கொடுத்தால் அந்த வீடு கியாமத்து நாள் வரைக்கும் அந்த குபீட்டில் வசிக்கின்றவர்களுடைய துவா உங்களுடைய தாய் தந்தையுடைய கபருக்கு போகும். அந்த பணத்தை எங்கே மாற்றுவோம் கண்ணியமானவர்களே? இது சதகாஜாரியா சொல்லிக் கொண்டே போகலாம். எத்தனை இருக்கிறது, மதரசாவுக்கு போங்கள் கட்டடம், மசிதுக்கு போங்கள் கட்டடம், பாடசாலை, இஸ்லாமிய நலன்புரி சங்கங்களுக்கு போய் பொதுச் சேவை, தாய் தந்தையுடைய பெயரில் நீங்கள் பெயர் போடாவிட்டாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும், போட்டாலும் தவறில்லை, அவர்கள் மரணித்து விட்டார்கள் கொடுக்கலாம். இல்முனியின் தபோபிகி மதரசாக்களுக்கு போங்கள், பாடசாலைகளுக்கு போங்கள், ஏழை பிள்ளைகள் இருப்பார்கள், புக் வாங்க வசதி இல்லாமல் இருக்கும், லைப்ரரி இருக்கும், புக் ஷோட்டாக இருக்கும், அந்த லைப்ரரிக்கு என்ன கிதாப் தேவை, என்ன புக் தேவை வாங்கி கொடுங்கள். 20,000 தொடக்கம், 1 லட்சம் வரைக்கும் பல கிதாபுகளை வாங்கி கொடுங்கள். அந்த மதரசா மாணவர்கள் நீங்கள் 5 லட்சம் உங்களுடைய தாய் தந்தையருக்கு செலவழிக்க போகிறீர்கள், அதில் 2,5 லட்சம் சாப்பாட்டுக்கா, 50,000 சாப்பாட்டு கொதிக்கிவிட்டு 2 லட்சத்தை எடுங்கள், இப்படியான சேவை செய்யுங்கள். அங்கே 2 லட்சம் இருக்கிறது, அங்கே ஏழை மாணவர்கள் இருக்கிறார்கள், பீஸ் கட்ட முடியாமல் இருக்கிறார்கள், ஹை ஸ்டடி செய்ய முடியாமல் இருக்கிறார்கள், மேல் படிப்பு படிக்க முடியாமல் இருக்கிறார்கள், அவர்களை பொறுப்படுங்கள், அவர்களுக்கு கொடுங்கள். என்னுடைய தாய் தந்தையனுடைய பெயரில் நான் உங்களை படிக்க வைக்கிறேன், உங்களை பட்டதாரி ஆக்கிறேன் என்றால் இல் முன் யுந்த பௌபிகி பிரயோசனம் அளிக்கும் இல்மு. அந்த மாணவர் ஆலிமாகி ஹாபிதாகி முக்தியாகி முபஸ்திராகி முஅத்திதாகி ஏன் மார்க்கத்துறையில் ஹலாலான முறையில் ஒரு டாக்டராக, இன்ஜினியராக, ஒரு ப்ரொஃபஸராக, ஒரு ப்ரொக்டராக, லோயராக இருந்து பொய் சொல்லாமல் அவருடைய லோவை கண்டினியூ பண்ணுவார் என்றால் இல்முன் இந்த பௌபிகி. அது 2 கட்டம் கல்வி, மார்க்க கல்விதான் முதலிடம், என் மார்க்கம் சார்ந்த விடயம், மறுமையிலே பிரயோசனம் அளிக்கின்ற விடயம். அப்படி போங்கள். எத்தனை மதரசாக்கள் என்று கஷ்டப்படுகின்றன, ஒரு தாய் தந்தையருக்கு செலவழிக்கின்ற அந்த சாப்பாட்டுக்கு 2,500 ரூபாய் கொடுத்து ஒரு சகன் சாப்பாடை நீங்கள் கொடுக்க போகிறீர்களா? சாப்பிட்டவர்கள் 1,000 பேர் என்றால் 500 பேர் குறை சொல்வார்கள். துண்டு கோழி தான் வைத்திருந்தார்கள், புல் கோழி இல்லை, வட்டிலப்பு வைப்பதற்கு பதிலாக டெசர்ட் வைத்திருந்தால் நல்லா இருக்குமே, சாஃப்ட் ட்ரிங்க் வைத்திருந்தால் நல்லா இருக்குமே என்று குறை சொல்வார்கள். தாய் தந்தையருடைய சேவை உங்களுக்கு நஷ்டமாக மாறும். அந்த 2,500 ரூபாயுடைய சகனை குறைத்து 500 ரூபாய்க்கு சிம்பிளாக சாப்பாடு போடுங்கள். கட்டாயம் அல்ல சாப்பாடு போடுவது, போட்டாலும் தவறல்ல. அந்த பணத்தை எடுத்து இப்படி செய்யுங்கள், கண்டினியூவாக கபருக்கு நன்மை வந்து கொண்டிருக்கும். கண்ணியமானவர்களே, இப்படியான பணிகள் தாய் தந்தையருடைய மௌத்துக்கு பின்னால் உள்ள கடமைகள். எனவே இப்படியான தாய் தந்தையரை மதித்து உபகாரம் செய்து கண்குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நல்ல பிள்ளைகளாக நம் மனிதர்களையும் ஆக்கியல்வானாக. யாரும் எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, உற்றார் உயிருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மூமிகள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, யாரும் எங்களை நன்மக்களாக ஆக்குவாயாக, நல்ல அகலாக்கை தருவாயாக, அனைவருடைய உரிமைகளை கொடுக்கக்கூடிய மக்கள் ஆக்குவாயாக, யாரும் எல்லோரும் பெற்றோர்கள் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அவருடைய துவாவை பெற்ற பிள்ளைகளாக எம்மை ஆக்குவாயாக, யாரெல்லாம் கபலாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏதாவது எங்களை பற்றிய மனஸ்தாபம் இருந்திருந்தால் எங்களுடைய நன்மைகளிலே எங்களுடைய இபாதத்துகள் அவர்களுக்கும் பங்கு கொடுத்து, எங்களுடைய நற்காரியங்களில் அவர்களுக்கும் கூலி கொடுத்து அவருடைய கபரை நீ ஒளிமயமாக்குவாயாக, அவர்களை சந்தோஷப்படுத்துவாயாக, அவருடைய அனைத்து பாவங்களை மன்னிப்பாயாக, யாரெல்லாம் தற்கால நிலைமைகளை சீராக்குவாயாக, நம்ம நாட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சீராக்குவாயாக, நம்ம நாட்டில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை அகற்றி வைப்பாயாக, விசாலமான தாராளமான தன்மை ஏற்படுத்துவாயாக, யாரெல்லாம் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்துடுவாயாக. வா ஆஃபிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.